2019 ஆண்டு ஜூலை மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், துணைவலியும் தூக்கி செயல். ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பீமன் நாம் வனவாசம் இருந்த காலம் முடிந்துவிட்டது என்று கருத சாத்திரத்தில் இடமுண்டு என்று பேசி 12 ஆண்டு வனவாசத்தையும் ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தையும் நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களை குறிப்பிட்டு நாடு திரும்புவோம், போரை தொடங்குவோம் என்றெல்லாம் பேசிய போது தர்மபுத்திரன் பெருமூச்சு விட்டு கொண்டு ஒரு முகூர்த்த காலம் யோசித்து விட்டு அவனுக்கு பதில் சொல்லலானார். பீமா, வெறும் தைரியத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு தொடங்கப்படும் தீய செயல்கள் துன்பத்தையே தருகின்றன. ஒரு செயலை நன்கு ஆலோசித்து, நன்கு நிச்சயித்து, நல்ல முறையில் தொடங்கினால் அச்செயலுக்கு தெய்வத்தின் அனுகூலமும் ஏற்பட்டு நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. உன்னுடைய பலத்தையே அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய துணிந்திருக்கிறாய். நான் சொல்ல இருப்பதையும் கேள். பூரிஸ்ரவசும் சலனும் வீரியமுள்ள ஜலசந்தனும் பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் வீரியமுள்ள அஸ்வத்தாமாவும் அசைக்க முடியாத துரியோதனன் முதலிய திருதராஷ்டிர புத்திரர்களும் ஆகிய யாவரும் அஸ்திரப்பிரயாசம் செய்தவர்கள், எப்பொழுதும் ஆததாயிகள். நம்மால் கஷ்டப்படுத்தப்பட்ட சிற்றரசர்களும் பேரரசர்களும் கௌரவ பட்சத்தை அடைந்து இப்பொழுது சிநேகத்தை அடைந்திருக்கிறார்கள். ஓ பாரத, துரியோதனனுடைய நன்மையில் விருப்பமுள்ளவர்களும் நமது நன்மையில் விருப்பம் இல்லாதவர்களும் பொக்கசம் உள்ளவர்களும் பொக்கிஷம் அல்லது செல்வ வளம் உள்ளவர்களும் சைனியத்துடன் கூடினவர்களுமான கௌரவ சேனையின் சம்பளத்தோடு உணவு முதலியவற்றோடும் எல்லா விதத்திலும் ஒப்ப பகுத்து கொடுக்கப்பட்டவர்கள் அல்லரோ? வனப்பருவம் அர்ஜனாபிகமன பருவம் அத்தியாயம் 36 பக்கம் 132. எனவே இப்போது துரியோதனன் பக்கத்தில் அவனுடைய நலனை விரும்புகின்ற, அவனால் பொருள் தந்து ஆதரிக்கப்பட்ட, நம்மிடம் போரில் தோற்று போய் நாடிழந்த அரசர்கள் என்று பலவகைப்பட்டோர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் துரியோதனனுக்காக உயிரையும் விடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலானோர் நம்மிடத்தில் அபிமானம் கொண்டவர்கள்தான் என்றாலும் போர் என்று வரும்போது இவர்கள் அனைவரும் துரியோதனின் பக்கத்தில்தான் நிற்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஏனெனில் பீஷ்மர், துரோணர், மகாத்மாவான கிருபர் இவர்களுக்கு நிலைமை நம்மிடத்திலும் அவர்களிடத்திலும் சமமாக இருக்குமானாலும் அரசன் அளித்த சோற்று கடனை தீர்ப்பது அவசியமாகும். ஆனது பற்றி யுத்தத்தில் விடுதற்கரிய உயிரையும் விடுவார்கள் என்பது என் கருத்து. யாவரும் திவ்யாஸ்திரம் அறிந்தவர்கள், யாவரும் தர்மத்தை முக்கியமாய் கொண்டவர்கள், இந்திரனுடன் கூடிய தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதவர்கள் என்பதும் என்னுடைய எண்ணம். எனவே பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலானோர் தர்மத்தின் மீதும் நம்மீதும் பரிவு கொண்டவர்களே என்றாலும் அவர்கள் செஞ்சோற்று கடனால் பிணிப்புண்டு இருக்கிறார்கள். போரென்று வந்தால் அவர்கள் துரியோதனன் பக்கம்தான் நிற்பார்கள் என்பது என் கருத்து என்று தர்மபுத்திரர் சொல்வது தீர்க்க தரிசனம் வாய்ந்த ஒரு கருத்துதான். இத்தனை பேர் இருப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் அவர்களுள்ளும் எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவனும் அசைக்க முடியாதவனும் பிளக்க முடியாத கவசத்தால் சூழப்பட்டவனும் பொறாமை உள்ளவனும் மகாரதனுமான கர்ணன் எப்பொழுதும் முயற்சி உள்ளவனாய் இருக்கிறான். உதவியில்லாத உன்னால் யுத்தத்தில் இந்த எல்லா புருஷ சிரேஷ்டர்களையும் ஜெயிக்காமல் துரியோதனன் கொல்லப்படக்கூடியவன் அல்லன். ஓ பிருகோதா, வில்லாளிகள் யாவரையும் அதிகரித்த கர்ணனுடைய லாகவத்தை ஆலோசனை செய்கிறதனால் நான் தூக்கத்தை அடைவதில்லை என்றார். மேற்படியிடம் பக்கம் 132. இந்த பகுதியை கிசாரி மோகன் கங்குலி, "தேர் இஸ் அகெய்ன் அமங்ஸ் தம் தட் மைட்டி வாரியர் கர்ணா, இம்பெச்சுவஸ் அண்ட் ஈவர் ராத்ஃபுல் மாஸ்டர் ஆஃப் ஆல் வெப்பன்ஸ் அண்ட் இன்வின்சிபிள் and encased in impenetrable mail, without first vanquishing in battle all those foremost of men, unaided as thou art, how canst thou slay Duryodhana? O Virkodhara, I cannot sleep thinking of the lightness of hand of that Suta's son, who I regard is the foremost of all the wielders of the bowl." என்று மொழிபெயர்க்கிறார். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தியோக பருவத்தில் இங்கே மகாரதி என்று யாரை தர்மபுத்திரர் சொல்கிறாரோ அந்த கர்ணனைத்தான் பீஷ்மர் அர்த்தரதி என்று வரையறுக்கப் போகிறார். கர்ணனால பீஷ்மர் குறைத்து மதிப்பிட்டார் என்பவர்கள் உண்டு. அது அப்படி அல்ல, அதற்கு வேறொரு பரிமாணம் இருக்கிறது. அதை உத்தியோக பருவத்தில் இந்த கட்டத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு கர்ணனுடைய ஆற்றலின் பேரில் பீமசேனன் உள்ளிட்ட அர்ஜுனனை தவிர்த்த பாண்டவர்களுக்கு கவலை இருந்தது உண்மைதான். இதனால்தானே தர்மபுத்திரர் என்னால் கர்ணனை நினைத்தால் தூங்க முடியவில்லை என்கிறார். ஏனெனில் இதுவரையில் அர்ஜுனனுடைய ஆற்றல் திரௌபதி திருமண சமயத்தின் போது மட்டும்தான் கர்ணனை வெற்றி கொண்டிருக்கிறது. பசுக்களை கணக்கெடுக்க வந்த கோஷ யாத்ரா போர், சித்திரசேனனாகிய கந்தர்வனுடன் போர், விராட நகரத்தில் உத்தரகுமாரனுடன் பிருகநிலையாக தனி ஒருவனாக பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன் உள்ளிட்ட பெரும் சேனையை வென்றது. எல்லாம் நிகழ இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கின்றன. தர்மபுத்திரன் இப்போது செய்தது ஒரு வகையான ஸ்டாக் டேக்கிங் என்றுதான் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு அரசனும் குறிப்பாக போரை பற்றி எண்ணும் சமயத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயல். இதைத்தான் வள்ளுவர் வலி அறிதல் அதிகாரத்தில் வினைவலியும் தன்வலியும் மாற்றார் வலியும் துணைவலியும் தூக்கி செயல் என்கிறார். இந்த குறளில் பேசப்படும் ஒவ்வொரு அம்சத்தையும் தர்மபுத்திரர் நாம் பேசியுள்ள மேற்படி பகுதியில் விரிவாக அலசியிருப்பதை பார்க்கலாம். இங்கே தர்மபுத்திரன் மேற்கொண்டது வள்ளுவர் வலியுறுத்தியுள்ள அரச தர்மம் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அதற்கு மேல் இப்போது அர்ஜுனனிடத்தில் பாசுபதம் முதலான திவ்யாஸ்திரங்கள் இல்லை. இவை கர்ணனிடத்திலும் இல்லை. இவை இல்லாமலேயே அர்ஜுனனுடைய கை கர்ணனுடைய கையை விட ஒரு பங்கு அதிகமாக ஓங்கித்தான் இருக்கிறது என்றாலும் அவனுடைய ஆற்றல் இதுவரையில் நிரூபிக்கப்படாதது. பாசுபதம் பெற்று இந்திரலோகம் சென்று அங்கே அர்ஜுனன் தேவர்களிடத்தில் வில்வித்தையை மேம்படுத்தி கொண்டு நிவாத கவசர்களை வெற்றி கொள்ளும் போதுதான் அவனுடைய ஆற்றல் புடம் போடப்பட்டு வெளியுலகுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த சந்தர்ப்பம் வந்த பிறகுதான் தர்மபுத்திரன் துலாக்கோல் அர்ஜுனன் கர்ணனை விட வலியவனே என்று ஏற்றுக்கொள்கிறது. போருக்கான ஆயத்தம் என்று பார்த்தால் பீமன், துரியோதனன் ஆகிய இருவருக்கிடையில் துரியோதனன் மேற்கொண்ட பயிற்சியே மேலானது. இவர்கள் எப்படியும் திரும்பி வந்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்த காரணத்தால் துரியோதனன் எப்போதும் கதாயுத பயிற்சியை செய்து கொண்டே இருந்தான். பீமனைப் போல ஒரு இரும்பு பதுமையை செய்து வைத்து அதை அடித்து அடித்து பழகி கொண்டிருந்தான். போரெல்லாம் முடிந்த பிறகு பீமனை தழுவ விரும்பிய திருதராஷ்டிரனுக்கு இந்த இரும்பு பதுமையைத்தான் பீமன் என்று சொல்லி கண்ணபெருமான் தழுவச் செய்தான். திருதராஷ்டிரன் அந்த இரும்பு பதுமையை தழுவியே நொறுக்கினான் என்று வாசிக்கிறோம். இதில் பீமன், துரியோதனன் ஆகியோருடைய போர் ஆயத்தம் தென்படுகிறது. பீமன் வனவாச காலத்தில் நீரறந்த வேண்டுமானால் தன்னுடைய கதாயுதத்தால் நீர்நிலைகளை அடித்து அப்படி அடிப்பதனால் தெரித்து விழுகின்ற நீரை மட்டுமே பருகிக் கொண்டிருந்தான் என்று வில்லி பாரதம் சொல்கின்ற குறிப்பை தவிர நமக்கு பீமன் செய்த போர்பயிற்சியை பற்றிய குறிப்பு ஏதும் கிடைக்கவில்லை. திரௌபதி கேட்ட சௌகந்திகா புஷ்பத்தை கொண்டு வரும்போது குபேரனுடைய ஆட்களை கொன்றது, கீச்சகவதம் ஜெயத்ரத மானபங்கம், துரியோதனனை காப்பதற்காக பீமனும் அர்ஜுனனும் போரிட்டு கந்தர்வன் சித்திரசேனனிடம் போரிட்டது போன்ற சில இடங்களில் பீமன் போரிட்டதும் அவனுடைய பேராற்றலும் தொடர்ந்து வெளிப்படுகின்றன என்பதை தவிர்த்து அவனுடைய போர்பயிற்சியை பற்றிய குறிப்புகள் எதுவும் வியாச பாரதத்தில் இல்லை. அதைப் போலவே அர்ஜுனனுடைய விற்பயிற்சி தொடர்ந்து மேம்பட்டு கொண்டே வந்த இந்த வனவாச காலகட்டத்தில் கர்ணன் எந்த தனிப்பயிற்சியையும் மேற்கொண்டிருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இவன் திவ்யாஸ்திரங்களை அடைய வேண்டும் என்று தர்மபுத்திரர் விரும்பினார். அண்ணன் எடுத்துரைத்து விரிவான சிரம சாத்தியங்களை கேட்டுக்கொண்டே பீமன் தன் வாதங்களை கைவிட்டு அவருடைய பேச்சை கேட்டு அடங்கினான் என்கிறார் வியாசர். அதிக கோபமுள்ள பீமசேனன் இந்த வார்த்தையை அறிந்து கொண்டு தமையனாருடைய வார்த்தையால் தடுக்கப்பட்டவனாகி அடக்கத்துடன் கூறியவன் ஆனான் என்கிறார் மேற்படியிடம். Vaisampayana continued, hearing these words of Yudhishthira, the impetuous Bhima became alarmed and forbore from speaking anything. என்பது கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பு. இவர்கள் இருவரும் இவ்விதமாக பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அங்கே வியாசர் வந்தார். இப்போதுதான் தர்மனுக்கு பிரதிஸ்மிருதி என்ற வித்தையை கற்பித்து அதை அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்து திவ்யாஸ்திரங்களை பெறுவதற்காக சிவனையும் பிறரையும் சென்று பார்க்கும்படியாக அனுப்பும்படி வியாசர் சொல்கிறார். இவற்றை பார்க்கலாம். தொடரும்.